ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 4வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்தில் உள்ள விஷயங்களை பகிர்ந்துக்கு இருக்கிறோம். அத்தியாயம் 4 பதம் 23. கத சங்கஷ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலியதே. ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல்கள் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகின்றது. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே பகவத்கீதையில் உள்ள எல்லா அத்தியாயங்களும் முக்கியமானதுதான். ஆனா இந்த அத்தியாயத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மிக மிக உன்னதமான தெய்வீகமான அறிவு நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு வந்து தெய்வீகமான அறிவு அல்லது உன்னதமான அறிவுன்னு திருநாம பேர். இந்த அத்தியாயத்து எத்தனை அத்தியாயத்துக்கு? 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதை வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதா சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி? சூரிய தேவனான விவஸ்வான் இல்லையா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதைங்கிற இந்த யோக முறை, இந்த விஞ்ஞானமானது ரொம்ப ரொம்ப பழமையானது. 1000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பகவான் வந்து சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் வந்து வைவஸ்வத மனு, அதுக்கப்புறம் ஸ்வாகு மகாராஜ், இப்படி அந்த விஞ்ஞானமானது சீட பரம்பரை வாயிலாக அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொன்னார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஓ எதிரிகளை தவிக்க செய்பவனான அர்ஜுனா, இந்த பகவத்கீதை யோக முறை வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து நடந்து பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, பரம்பரை பரம்பரையா சீட பரம்பரை மூலமா. அப்புறம் காலப்போக்கில் அது நின்று போயிட்டதுனால திரும்பவும் கிருஷ்ணர் வந்து அதை சொல்றாரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. எதனால கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்றாரு? சயவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதன பக்தோசிமே சகா சேதி ரகசியம் ஹேது உத்தமம். இந்த பகவத்கீதையை புரிஞ்சு கொள்றதுக்கு என்ன தகுதி வேணும்னு கிருஷ்ணா சொல்றாரு. பகவத்கீதையை புரிஞ்சுக்க என்ன தகுதி வேணும்? நம்ம பிராமண குலத்துல பிறந்திருக்கிறோமா, சமஸ்கிருதம் படிச்சிருக்கோமா, இல்ல வந்து வேதங்கள்லாம் படிச்சிருக்கிறோமா, இல்ல நல்ல புத்திசாலியா இருக்குமா? இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான், ரெண்டாவது தான். முதல்ல என்ன தகுதி வேணும் பகவத்கீதை படிக்க? பக்தோசி, பக்தோசி என்னுடைய பக்தனும், சகா சேதி நண்பனும். ஸோ கிருஷ்ணருடைய பக்தராக இருந்து கொள்ளிறது முதல் தகுதி. நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும், முதல்ல பகவானுடைய பக்தரா இருக்கணும். ஸோ பகவானுடைய பக்தரா இருக்கிறது எப்படி எப்படி நம்ம பக்தர் ஆகிறது? எப்படி ஒருத்தர் பக்தர் ஆவாங்க? ஆச்சாரியன், ஆச்சாரியன் எப்படி நம்ம வர்றோம்? ஆச்சாரியனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பகவானுடைய பக்தர் ஆகணும்னா ஆச்சாரியிட்ட போகணும். ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்காருங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? சத்தமா கேட்கல, கேட்கல. பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னா பக்தர் ஆகணும், பக்தர் ஆகணும்னா ஆச்சாரியன் போகணும். ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. பக்தர்கள் மூலமா தான் இல்லையா. பக்தர்கள் இருக்க போய் தான் நமக்கு சாஸ்திரம்னா என்ன, சாதுன்னா யாருன்னு எல்லாம் தெரியுது. பக்தருடைய சங்கம் கிடைக்கலன்னா எப்படி இதெல்லாம் தெரியும்? அதனால இந்த உலகத்திலேயே வந்து மிக அரிதானது பக்தருடைய சங்கம் கிடைக்கும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல தோன்றினார். யாரு? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்துல தோன்றி அதுக்கப்புறம் அங்க அற்புதமான சங்கீர்த்த நிலையெல்லாம் பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு தென்னிந்தியா யாத்திரை வந்தார். அதுல வந்து கோதாவரி நதிக்கரையில ராமானந்தராயன் ஒரு பக்தரை சந்திக்கிறாரு. யாரு? சைத்தன்ய மகாபிரபு. ராமானந்தராயர் வந்து மிக உன்னதமான வைஷ்ணவர், மிக உயர்ந்த பக்தர். பிறவியில ஒரு சாதாரண குலத்துல பிறந்தவர் தான், ஆனா அவருடைய பக்தி வந்து அளவிட முடியாது. மிக மிக தூய்மையான வைஷ்ணவர் யாரு? ராமானந்தராயர். ராமானந்தராயரும் சைத்தன்ய மகாபிரபு சந்திப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது, உன்னதமான லீலையது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபும் ராமானந்தராயரும் சந்திச்சிருந்தது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து ராமானந்தராயிட்ட கேள்வி கேட்கிறார். பகவத்கீதையில யாரு கேள்வி கேட்டா யாரு பதில் சொன்னாங்க? அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணர் பதில் சொன்னாரு. இங்க வந்து சைதன்ய மகாபிரபு கேள்வி கேட்கிற ராமானந்தராயர் பதில் சொல்றாரு. ஏன்னா ராமானந்தராயர் வந்து ஒரு வகையில அர்ஜுனுடைய அவதாரம் கூட, கூடவே அவர் வந்து கிருஷ்ணருடைய நித்தியமான சகிகள்ல ஒருத்தர், நெருக்கமான சகிகள் அஷ்ட சகியில ஒருத்தர். யாரு? ராமானந்தராயர். ராமானந்தராயரை வந்து கேள்வி, சைதன்ய மகாபிரபு கேள்வி கேட்டுட்டு ராமானந்தராயரை பதில் சொல்ல வைக்கிறார். அவங்களுடைய உரையாடல் வந்து, சைதன்ய மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்கும் நடந்த அந்த உரையாடல் வந்து, அவங்களுடைய பேச்சு வந்து மிக மிக முக்கியமானது, மிக மிக தெய்வீகமானது, மிக மிக உன்னதமானது. ஒரு கேள்வி சைதன்ய மகாபிரபு கேட்டார், இந்த உலகத்திலேயே மங்களகரமான விஷயம் என்னது? இந்த உலகத்திலேயே மங்களகரமான திவ்யமான விஷயம் என்னதுன்னு கேட்டாரு. யாரு? யார் இடத்துல? ராமானந்தராயர் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே மிகவும் மங்களகரமானது வைஷ்ணவருடைய சங்கத்துல இருக்கிறது, கிருஷ்ண பக்தருடைய தொடர்பு அவங்க கிடைக்குது. பாத்தீங்களா, யாரொத்தர் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்களோ, இந்த மனித பிறவி எடுத்து, மனித பிறவி எடுக்கிறதுக்கே ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நம்மளாம் மனுஷனா பிறந்திருக்கோம் இல்லையா, அதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கணும். பல ஜென்மங்களா செய்த புண்ணியத்தினாலதான் நம்ம மனுஷனா பிறந்திருக்கிறோம், இல்லாட்டி ஆடோ மாடோ கோழியாவோ தான் பிறந்திருக்கும். எவ்வளவு உயிரினங்கள் பாக்குறோம்ல, கழுதை ஒட்டகம். நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சதுக்குன்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்படி ஒருத்தர் மனுஷனா பிறந்தா கூட பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறது இன்னும் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த பக்தருடைய சங்கம் வந்து ரொம்ப அரிது. பக்தர்கள் வந்து வைஷ்ணவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. வைஷ்ணவர் வந்து பரதுக்க துக்கி, பரதுக்க துக்கினா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே. அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் மக்களுடைய, மற்றவங்களுடைய நன்மைக்காகவே வாழ்றவங்க வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்னா யாரு? கிருஷ்ணருடைய பக்தர்கள், பகவானை சரணடைந்தவர்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்கிறது நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அதனால இந்த உலகத்திலேயே மங்களகரமானது பகவானுடைய பக்தனா இருக்கிறது, அதுதான் முதல் தகுதி. பகவத்கீதையை புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம வந்து பகவானுடைய பக்தராக இருக்கணும். சோ பக்தராக இருக்கணும்னா வெளி தோற்றத்தில் இல்ல, ஓ பக்தரா இருக்கணும், அப்ப திலக் போட்டுக்கலாம், திலக் போட்டுக்கலாம், துளசி மாலை போட்டுக்கலாம், ஜெவ மாலை கையில வச்சுக்கலாம், இந்த மாதிரி காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்ப எல்லாரும் நம்மள பக்தர் சொல்லுவாங்க. இப்படி எக்ஸ்டர்னலா இல்ல, வெளி தோற்றத்தில் இல்ல. வெளி தோற்றமும் அவசியம், ஆனா அதோட ரொம்ப முக்கியம் என்னது? உள்ளுக்குள்ள, உள்ள எந்த அளவுக்கு நம்ம மனதுல எந்த அளவுக்கு கிருஷ்ணாவுடைய நினைவுல இருக்கும், எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேல, கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறோம், எந்த அளவுக்கு பகவானுடைய சேவை பண்ண தயாரா இருக்கும், எந்த நேரத்திலயும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட தயாரா இருக்குமா, கிருஷ்ணாவுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க நம்ம தயாரா இருக்குமா, அவங்க தான் வைஷ்ணவர். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணி, பிரபுபாதர் மாதிரி அந்த மாதிரி வைஷ்ணவர் ஆச்சாரியர், பிரபுபாதர் ராமானுஜாச்சாரியர் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்து சேவை பண்ணுவாங்க. அதனாலதான் பிரபுபாதருடைய புஸ்தகம் படிச்சோம்னா கிருஷ்ணா யாரு, பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய இதயத்திலும் கிருஷ்ண பக்தி ஒளிஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்கு. கிருஷ்ணருடைய பக்தி, கிருஷ்ண பக்தி எல்லார்ட்டையும் இருக்கு, ஆனா தெரியாது யாருக்கும், எல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம எல்லாருமே வந்து எல்லாமே அறியாமையில மறந்து போயிட்டோம். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கவுஹோய் ஸ்ரவணாதி சித்த சித்தி கரவுதகோய். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, எல்லா ஜீவாத்மாக்களுடைய இதயத்திலும் வந்து கிருஷ்ண பக்தி மறைஞ்சு போயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கு. அது எப்படி எழுப்புறது? ஸ்ரவணாதி சித்த சித்தி, தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்க வந்து அந்த கிருஷ்ண உணர்வு விழிப்படை, கிருஷ்ணாவுடைய வந்து விழிப்படை. பாருங்க, நம்ம இஸ்கான்ல வந்தோடனே பிரபுபாத புஸ்தகம் படிக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், உடனே நம்ம கிருஷ்ண உணர்வு விழிப்படையுது. நம்ம கிட்ட தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ண உணர்வு வந்து என்ன ஆகுது? விழிப்படையுது. கிருஷ்ணாவுடைய சேவகன், ரூபாவுடைய புஸ்தகத்தில் அடுத்த சொல்றாரு, நாம் கிருஷ்ணாவுடைய சேவகர்கள், நாம் நித்தியமானவர்கள், ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, நம் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு பிரபுபாதர் வந்துட்டு அந்த புஸ்தகங்களை தொடர்ந்து சொல்லிட்டு கிருஷ்ண உணர்வை புதுப்பிக்கிற தூண்டுற ஸ்ரவணாதி சித்த சித்தி கர உதவி. தொடர்ந்து பிரபுபாதர்ட்டு இருந்து கேட்கும் போது கிருஷ்ண உணர்வு விழிப்படையும். அதனால கிருஷ்ண பக்தர் ஆகிறதுக்கு என்ன தகுதினா, நம்ம வந்து பக்தருடைய சங்கத்தில் இருந்தாதான் பக்தராக முடியும். நம்ம குடியாரங்களுடைய சங்கத்தில இருந்தா என்ன ஆகும்? வந்து நிறைய குடியாரம் கூட போயிருக்காங்கன்னு என்ன ஆவாங்க? அவங்களும் குடியாரன் ஆயிடுவாங்க. குடியாரம் கூட போயிட்டே இருந்தா நம்மளும் குடியாரன் ஆயிடுவோம். சரி, அரசியல்வாதி கூட போயிட்டே இருந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? அரசியல்வாதி ஆயிடுவோம். கரெக்ட். சினிமா நடிகர் பின்னாடி போயிட்டே இருந்தா என்ன ஆயிடுவோம்? அந்த நடிகரோட ஃபேன் ஆயிடுவோம். தீவிர வெறித்தனமான ரசிகன், தீவிரமான ரசிகன் சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்ம வந்து பக்தருடைய சங்கத்திலிருந்து நம்ம வெறித்தனமான பக்தர் ஆயிடுவோம். கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தில இருந்து நம்ம தீவிரமான கிருஷ்ண பக்தராயிரு. சிலபம் பாத்துக்க, நீங்க என்ன பயங்கரமா பக்தி பண்றீங்க, நீங்க ஓவரா பக்தி பண்றீங்க, பயங்கரமா பக்தி பண்றீங்க, பயங்கரமா பக்தி பண்றாங்க. எதனால? பக்தருடைய சங்கத்தில் இருக்கும் போது உற்சாகம் கிடைக்கும். அவங்க நிறைய சேவை பண்றாங்க, நானும் பண்ணணும், அவங்க நிறைய நாம சொல்றாங்க, நானும் சொல்லணும் அப்படின்னு இந்த உற்சாகம் கிடைக்கும். உற்சாகம் வந்துட்டு பக்தருடைய சங்கத்தில் இருக்கும் போது தான் கிடைக்கும். நிறைய பக்தருடைய சங்கம் எடுத்துட்டே இருக்கு அடிக்கடி வந்து. அதான் சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனம் எல்லாரும் சேர்ந்து பாடுறது. நம்ம வீட்லயே இருந்து பக்தி பண்ணா அப்படியே டல் ஆயிடுவோம். ஒரு நாள் சொல்லுவோம், ஒரு நாள் செய்ய மாட்டோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சொல்றதுக்கும் பக்தரோட சங்கத்துல இருந்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். வீட்டுல இருந்து சொல்லும் போது உற்சாகம் கிடைக்காது. அதனாலதான் நம்ம பிரபுபாத் வந்து இஸ்கான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இஸ்கான் நிறுவனர், இஸ்கான் அமைப்பு வந்து பிரபுபாத் எதுக்காக நிறுவனாரு, எல்லாரும் இங்க வந்து உற்சாகம் அடைவாங்க. பக்தர்கள் எல்லாம் நாம சீக்கிரத்துல பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அப்படி பக்தரோட சேர்ந்து நாம சீக்கிரத்தனை பண்றது, அப்புறம் பிரசாதம் சாப்பிடுறது, அப்புறம் பிரச்சாரத்துல கலந்துக்கிறது, புத்தக விநியோகம் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது உற்சாகம் கிடைக்கும், உற்சாகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தனியா இருந்து பண்ணா அந்த உற்சாகம் வராது. கொஞ்ச நாள் பண்ணுவோம், அப்புறம் விட்டுடுவோம். அப்புறம் கோயிலுக்கே வர்றது இல்லையே, இப்போ ஏன் டெம்பிளுக்கே வரமாட்டாங்க, ரொம்ப நாளா ஏன் வரல, எனக்கு டைம் கிடைக்கலம்பாங்க. அப்புறம் என்னாச்சு, சேன் பண்றீங்களா, அப்பப்போ ஒன்று ரெண்டு பண்ணுவோம், அப்படியே போயிடும். காரணம் என்னது, பேட்டரி சார்ஜ் ஆகலை. பேட்டரி வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மைக் இருக்கு இல்லையா, மைக்கில் பேசுகிறோம், இந்த சார்ஜ் போட்டனால இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. சார்ஜ் போடாமல் அப்படியே கடப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, பேட்டரி ஒர்க்கே ஆகும், அப்படியே டெட் ஆயிடும் இல்லையா, பேட்டரி வந்து செயல் எழுந்து போயிடும். இப்போ பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து தினமும் வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளியில் உள்ள போய் மற்ற ஜனங்களுடைய சங்கம் வரும்போது நம்ம அப்படியே பேட்டரி டவுன் ஆகும். அந்த இஸ்கானில் வந்துட்டு பேட்டரி சார்ஜ் ஆகும். இன்னைக்கு பகவத்கீதை ஸ்லோகம் கேட்டோம், இன்னைக்கு கீர்த்தனை பண்ணோம், இன்னைக்கு பிரசாதம் சாப்பிட்டு, இன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணோம், என்ன பேட்டரி சார்ஜ் ஆகும், ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுவும் மாயாப்பூர் விருந்தாவன்லாம் போனால் இன்னும் பயங்கர சார்ஜ் ஆகிடும். அப்படி ஒரு வருஷத்துக்கு அப்படியே பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கும். நீங்கள் மாயாப்பூர் போயிட்டு வந்து பாருங்கள், அப்படி நிறைய சேவை பண்ணுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். பிரபு இதுக்கு முன்னாடி இப்படி சேவை பண்ணதே இல்லையே, மாயாப்பூர் போயிட்டு வந்தார் பிரபு, அப்படியே மாறிட்டாருங்க. ஆனால் அந்த இடம் வந்து தாமம், தாமத்துக்கு உண்டான சக்தி இருக்குல்ல, அங்கே போனே அப்படியே சைத்தன்மா அப்படி கருணை முழுவதும் கிடைச்சேன். அப்படி வந்து பார்த்தா பயங்கரமாக சேவை பண்ணுவாங்க. பிரபு நான் கூப்பிடாமே வந்துடுவாங்க, நான் அது பண்ணுறேன் பிரபு என்ன செய்யணும்னா, பயங்கர உற்சாகமாக இருப்பாங்க. அதனால யாத்திரை போகிறது, பகவான் தோன்றிய இடங்களில் லீலை பண்ண இடங்களில் போய் தரிசனம் பண்ணுறது, பகவானுடைய லீலைகளை தொடர்ந்து கேட்கறது, இதெல்லாம் பண்ணால் நமக்கு உற்சாகம் கிடைக்கும். அப்படி தான் நம்ம பக்தர் ஆகும். இல்லாட்டி வெளி தோட்டத்துலேயே ரொம்ப வருஷமாக அப்படியே இருப்போம். ஏன்னா ஒரு பக்தர் ஆகவே இல்லை, இவ்வளோ வருஷமாக வந்துட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக வந்துட்ருப்பாங்க. பார்த்தா ரெண்டு மாலை, ஒரு மாலை, மூணு மாலை ஜெயிப்பேன். ஏன்னா அவர் தீவிரமாக முயற்சி பண்ணல, தீவிரவாதி ஆகலை, தீவிரவாதி ஆகும் இல்லையா. தீவிரவாதி சொன்னா அவங்க கூட சேர்ந்து பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து தீவிரமா இருக்கணும். ஏன் கிருஷ்ண பக்தியில தீவிரமா இருக்கணும், யாருக்கு தெரியும் ஏன் கிருஷ்ண பக்தியில நம்ம தீவிரமா இருக்கணும்? கிருஷ்ண பக்தியில தீவிரமா இருந்தாதான் நம்ம பக்தர் ஆகும். இல்லாட்டி மேலோட்டமா தான் பக்தி பண்ணிட்டு இருப்போம். உள் மனதுல இன்னும் கிருஷ்ணாவுடைய உணர்வு வந்து நமக்கு ஆழமா பதியாது, மேலோட்டமா பக்தி பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப வருஷமா வருவோம், என்ன ப்ரூ சாண்டிங் இவ்வளோதான் பண்றீங்களா நீங்க, பண்ணலாம் ப்ரூ, கொஞ்ச நாள் போட்டு, கொஞ்ச நாள் போட்டு, கொஞ்ச நாள் போட்டு, அப்படி நாள் போயிட்டே இருக்கு. நம்ம அப்படியே தான் இருப்போம், வருஷங்களாயிடும். அதனால கிருஷ்ண பக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பக்தி பண்ணாதான் நல்ல பக்தன் ஆகும். நல்ல பக்தர் ஆனாதான் பகவத்கீதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சைவாய மயாக்தேக்தா யோகோ புரோக்த புராதனா, இது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது, பழமை வாய்ந்தது பகவத்கீதை. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது. பக்தோசி, யார் பக்தரா கிருஷ்ண மேல அன்பு பண்றாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண தன்னை வெளிப்படுத்துவார், பகவத்கீதையை புரிய வச்சுக்குவார். இப்படி அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிட்டே வர்றார். பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும், பக்தனாலதான் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பகவான் எப்படி இந்த உலகத்துல தோன்றாரு, அவர் வந்து தன்னுடைய ஆத்மீய உடலோட ஆத்மீய சரீரத்தோட தோன்றாரு. அவர் தோன்றீங்க என்ன பண்றாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு, அதர்மத்தை அழிக்கிறாரு, பக்தர்களை காக்குறாரு, அசுரங்களை அழிக்கிறாரு. எப்படி ஒன்னா சொல்லிட்டே வராரு, யாரு யார் சொல்லிட்டு வராங்க, யார் சொல்றாங்க பக்தர்களை காக்கிறே அசுரர்களை அழிக்கிறேன் தர்மத்தை ஸ்தாபிக்க கிருஷ்ணர் இப்படி அடுத்தடுத்து சொல்லிட்டே வர்றாரு கிருஷ்ணா. பகவத்கீதையில வந்து ஒரு ஸ்லோகம் வரும்போது சொல்லிட்டே வர்றாரு. இப்படி கிருஷ்ணர் வந்துட்டு பகவான் வந்து இந்த பூமியில தோன்றி நிறைய அற்புதங்களை பண்றாரு. யார் ஒருத்தர் வெறுமனே கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த உடலை விட்டதும் பகவானுடைய நித்தியமான லீலையில போய் கலந்துருவோம், பகவானுடைய ஆத்மீகளை ஒத்துப்போம். இப்படி சொல்லிட்டே வர்றாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்துட்டு வர்ணங்களை பற்றி சொன்னாரு. நான்கு வர்ணங்கள் வந்து என்னாலதான் படைக்கப்பட்டது. எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டதுன்னா குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து செயலை பற்றி சொல்றாரு. செயல், செயல்னா கர்மா. இந்த கர்மா வந்து செயலை செயலுடைய வினை. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட சில சமயம் குழம்பிடுவாங்கிறார் கிருஷ்ணா. கிம் கர்ம கிம அகர்மேதி கவயோகி அத்திர மொயிதா. கிம் கர்மா எது செயல், கிம் அகர்மா எது செயல் இல்ல அப்படிங்கறத கவயோகி அத்திர மொயிதா. பெரிய பெரிய பண்டிதர்களோட கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க, குழம்பி போயிடுவாங்க. அப்படிதான் அர்ஜுனன் குழப்பம் வந்தது. கிருஷ்ணர் இந்த யுத்தம் பண்ண சொல்றாரு, இது பண்ணலாமா வேண்டாமா, குழப்பம் வந்துருச்சா இல்லையா? யாருக்கு? அர்ஜுனன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் நம்மளோட ரொம்ப புத்திசாலி, கிருஷ்ணருடைய நண்பர் கூட. அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கே குழப்பம் வந்துருச்சு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா. அதனால செயல் அதோட வினை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமா நமக்கு பார்க்கணும், ரொம்ப கவனமா செயல் பண்ணணும், இல்லாட்டி அதுல மாட்டிக்குவோம் நம்ம. அதனாலதான் கர்மா, கர்மா வந்து செயல், செயல் வந்து பலநோக்கு செயல். அப்புறம் கர்மாவை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து அகர்மா, இன்னொன்னு கர்மா, இன்னொன்னு விகர்மா. அகர்மானா என்னது? செயலின்மை. அகர்மானா கர்மா பண்றா அதுல பலன், அதனுடைய விளைவு நம்ம பாதிக்காது. அப்ப பலன் ஒரு செயல் பண்ணி அந்த பலன் நம்ம பாதிக்காதுன்னா அது என்ன? அந்த அகர்மா வந்து அந்த அகர்மாங்கிறத என்னது? ஒருத்தர் செயல் பண்றாங்க, அந்த செயலுடைய வினையானது அவரை பாதிக்காதுன்னா அப்ப அந்த அகர்மாங்கிறது எதை குறிக்குது? ஆத்மீகமான செய்யக்கூடிய செயல்கள், பக்தியால் செய்யக்கூடிய செயல்கள் அகர்மா. ஆத்மீக செயல்கள், ஆத்மீகமா செய்யக்கூடிய செயல் வந்து அகர்மா. விகர்மா என்னது? புலனின்பத்துக்காக செய்யக்கூடிய செயல். புலனின்பத்துக்காக வந்து தன்னுடைய புலனை திருப்திப்படுத்துறதுக்காக சாஸ்திரங்களுக்கு எதிராக செயல்படுறதுதான் விகர்மா. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக ரொம்ப மோசமான செயல்கள் ஈடுபடுறதெல்லாம் விகர்மா. அதனால இந்த கர்மாவுடைய ரியாக்ஷன், அதோடைய விளைவு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் வந்து என்ன செயல் பண்ணணும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? செயல் என்னது? செயல்னா என்ன? செயல் பற்றின்றி செயலாற்றுறது, அதாவது ஆன்மீகத்தில் செயல்படுறது எப்படி, அப்புறம் பௌதிகமான புலன்பத்துக்காக செய்யக்கூடிய செயல் விகர்மா, அகர்மா, கர்மா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ கர்மா, அகர்மா, விகர்மா. ஸோ கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது வந்து அகர்மா. அந்த செயலுடைய வினை வந்து பக்தர்களை பாதிக்காது. இப்போ ஒரு பக்தர் வந்துட்டு வேலை செயல் பண்றாரு. இப்ப அர்ஜுனன் இருந்தாரு, அர்ஜுனன் வந்து சண்டை போட்டார், ஒரு சத்திரியன் இல்லையா. அர்ஜுனன் யுத்தத்துல நிறைய பேரை கொன்னார், எதிரணியில உள்ளவங்க எல்லாம் கொல்றாரு அர்ஜுனன். பீமன்லாம், பீமன் அப்படி எதிரிகளை கொன்னு ரத்தத்தை குடிக்கிறார் பீமன். அப்ப அது பாவம் தானே? அப்ப அது விகர்மா தானே? அது அர்ஜுனனும் பீமன் எல்லாம் வந்து பாண்டவர்கள் எல்லாம் மகாபாரத யுத்தத்துல சண்டை போட்டாங்க, நிறைய பேர் கொன்னு கூச்சிட்டாங்க. அப்படியே அந்த மகாபாரத யுத்தத்துல வந்து சண்டை நடந்து கை கால் எல்லாம் வெட்டிடுவாங்க, கையெல்லாம் வெட்டி அப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்கும், தலையெல்லாம் வெட்டி அப்படி தலை பந்து மாதிரி உருண்டு ஓடும். பீமன் அப்படி ரத்தத்தை எடுத்துக்கும், ரத்தம் எல்லாம் அப்படி ஆறா ஓடுது, ரத்தம் எல்லாம் எப்படி பெருக்கெடுத்து ஆறா ஓடுது குருக்ஷேத்திரத்துல. பாருங்க எவ்வளவு கொடூரமான செயல் அது இல்லையா, பயங்கரமான யுத்தம் அது மகாபாரத யுத்தம். எண்ணற்ற பேர் கொண்டு குவிக்கிறார் அர்ஜுனன். அப்ப அது கர்மாவா, அகர்மாவா, விகர்மாவா? எப்படி அது அகர்மான்னு சொல்றோம்? ஏன்னா கிருஷ்ணருக்காக அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்தாரு, தன் புலன் திருப்திக்காக செய்யல. அதுதான் செயலின், செயலில் செயலின்மை. செயலில் செயலின்மைனா கர்மாவில் அகர்மா. செயல் பண்ணாரு, ஆனா அதுல வந்து பாதிப்படையில அர்ஜுனன். ஏன்னா தன்னுடைய புலன் திருப்திக்காக செயல்படல அர்ஜுனன், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்திக்காக யுத்தம் பண்ணார். இந்த யுத்தம் பண்ணா கிருஷ்ணா சந்தோஷம் அடைவாரா? அப்ப நான் செய்யறேன், கொல்றது பாவம் தான். ஆனா கிருஷ்ணா வந்து கொல்ல சொல்றாருங்க போது அது வந்து அது பக்தி யோகமாயிடும், அது பாவ புண்ணியத்துக்கள் அப்பாற்பட்டது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அதான் தர்மம். கிருஷ்ணா வந்து அதர்மம் செய்ய சொல்லி தூண்ட மாட்டார் ஒருத்தனை. ஏன்னா கிருஷ்ணா தான் வந்து தர்மத்தின் தலைவன். கிருஷ்ணர் தான் தர்மத்தின் தலைவன், வேற இல்லை. கிருஷ்ணர் வந்து தர்மத்துடைய பிதாவா இருக்கிறதுனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு அதுதான் தர்மம். அங்க மறுபேச்சுக்கே இடம் இல்ல. கிருஷ்ணா வந்து ஒருத்தர் கொல்லுட்டாருன்னா கண்ணு மூடிட்டு கொள்ளலாம். கிருஷ்ணா பொய் சொல்ல சொன்னா கண்ணு மூடிட்டு பொய் சொல்லலாம். ஆனா யுதிஷ்டர் மகாராஜா வந்து பொய் சொல்ல மாட்டேனர். யுதிஷ்டர் மகாராஜ் தர்மம் இருக்கார் இல்லையா. யுதிஷ்டர் மகாராஜ் தன் வாழ்நாள்ல பொய் சொன்னதே இல்லை. நம்ம எல்லாம் வாயை திறந்தா பொய் தான் சொல்லுவோம் இல்லையா. வாயை திறந்தா பொய் தான், சின்ன சின்ன விஷயத்து பொய் சொல்லுவோம். ஆனா யுதிஷ்டர் மகாராஜா வந்து தன் வாழ்நாள்ல பொய் பேசினதே கிடையாது. அதனாலதான் அவர் தர்மர் யுதிஷ்டர். அவர்கிட்ட வந்து கிருஷ்ணர் சொல்ல சொல்றாரு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாரு. அஸ்வத்தாமன் இறந்து போனார் தெரிஞ்சாதான் துரோணாச்சாரியர் உடல விடுவார். ஏன்னா துரோணாச்சாரியருக்கு வந்து தன் பையன் மேல ரொம்ப பிரியம். யார் மேல? அஸ்வத்தாமன் மேல. யாருக்கு? துரோணாச்சாரியர். இப்ப தன் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா துரோணாச்சாரியர் வந்து யுத்தம் செய்ய மாட்டார். அவரும் அந்த உடலை மாய்ச்சிக்குவார், உடலை விட்டுடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் தன் பையன் மேல. அப்ப அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாருன்னு பொய் சொன்னா துரோணாச்சாரியர் இந்த அம்பு வில்லெல்லாம் உள்ள போ கீழே போட்டு உட்காந்துருவாரு, அவரை கொண்டுடலாம், அவரை ஜெயிச்சிடலாம். இல்லாட்டி துரோணாச்சாரியர் மாதிரி எல்லாம் ஆளு ஜெயிக்க முடியாது. பயங்கரமான பலசாலி வீரர், போர் வீரர். அவர் பிராமணர் தான், ஆனாலும் சத்திரிய கலை வந்து ரொம்ப அற்புதமா கத்து வச்சிருந்தார். அதனால துரோணாச்சாரியர் மாதிரி உள்ள ஆச்சாரியன் அவர், குரு. அவர் ஒரு குரு எப்படி ஜெயிக்க முடியும் யுத்தத்துல? சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாரு சொல்லு யுதிஷ்டர் மகாராஜ். யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணா நான் இப்படி சொல்லுவேன், போய் சொல்ல மாட்டேன். யுதிஷ்டர் மகாராஜோட ரதம் வந்து பூமியில இருந்து 2 அடிக்கு மேலதான் இருக்கணும், தரையை தொடாது. எல்லாரோட ரதமும் பூமியில டச் ஆகும். யுதிஷ்டர் மகாராஜோட ரதம் மட்டும் பூமியில தொடவே செய்யாது, பூமிக்கு மேலதான் இருக்கு. ஏன்னா பூமியில பிறவி எடுக்கிறவங்க எல்லாம் துர்பாக்கியசாலிங்க. தேவலோகத்தில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. ஏன்னா பூமி வந்து ஒரு அசுத்தமான இடம். நம்மள மாதிரி பாவம் செய்தவங்க, ரொம்ப கீழான பந்தப்பட்ட கட்டுண்ட ஆத்மாக்கள் தான் இந்த பூமியில பிறவி எடுப்போம். யுதிஷ்டர் மகாராஜா வந்து ஒரு தூய்மையான பக்தர், வைஷ்ணவர், மிகவும் தூய்மையானவர், தர்மத்தையே உருவானவர். அதனால அவருடைய ரதம் வந்து பூமியில படவே செய்யாது. ஆனா கிருஷ்ணர் சொல்ல சொல்லி யுதிஷ்டர் மகாராஜ் சொல்ல மாட்டேனார் இல்லையா, உடனே ரதம் கீழே பட்டுடும், தரையில விழுந்துருச்சு. அது வரைக்கும் தரையில முட்டவே இல்லை யுதிஷ்டர் மகாராஜ் ரதம். யுதிஷ்டர் மகாராஜா வந்து சொல்ல மாட்டேனர், கிருஷ்ணா நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி என்ன பண்றது, எப்படியாவது யுதிஷ்டர் மகாராஜ் சொல்ல வைக்கணும். அப்ப அதே சமயத்துல இந்த யுத்த காலத்துல வந்து அஸ்வத்தாமன் ஒரு யானை இறந்து போயிருக்கும். அஸ்வத்தாமன் பேர்ல உள்ள ஒரு யானை. சரி, நீ அஸ்வத்தாமன் யானை இறந்து போயிடுச்சு சொல்ல, அது உண்மைதான். அஸ்வத்தாமன் யானை இறந்து போயிடுச்சு. சரி, இதை வந்து கொஞ்சம் ட்ரிக் பண்ணி சொல்லிடுவார் யுதிஷ்டர் மகாராஜ். அஸ்வத்தாமன் சத்தமா சொல்லிட்டு யானை இறந்தது அப்படின்னு சைலண்டா சொல்லிடுவார். அப்ப துரோணாச்சாரிய கால என்ன அவ்வளோ, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டா இருந்தா அவ்வளோ. அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் யானை இறந்து படுத்து, அஸ்வத்தாமன் யானை இறந்து போயிடுச்சு. அப்ப வந்து யானைங்கிற வார்த்தை அவர் காதல விழாது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க துரோணாச்சாரியிட்ட உங்க பையன் இறந்து போயிட்டான்னு, அவர் நம்பவே மாட்டேன்ட்டார். என் யுதிஷ்டர் மகாராஜா பார்த்து கேட்கிறாரு, ஏ யுதிஷ்டரா, நீ ஒருத்தன் தான் உண்மை சொல்றவன், அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டானா? ஆமா, அஸ்வத்தாமன் யானை இறந்து போயிடுச்சு. அப்ப தான் துரோணாச்சாரி அப்படியே உட்காந்துரு. அந்த மாதிரி பகவான் வந்து, பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். அதுல யோசிக்கவே கூடாது இது சரியா தப்பா. அதனாலதான் சில நேரங்களில் பெரிய பண்டிதர்கள் கூட குழம்பி போயிடுறாங்க, எது சரி எது தப்புன்னு. அதுக்குதான் ஆச்சாரியன், ஆன்மீக குரு, பக்தர்கள் எதுக்காக நம்மள வழி நடத்துறதுக்காக. சோ எப்படி, செயலில் செயலின்மை. கர்மா பண்ணார் அர்ஜுனன், ஆனா அது என்ன பண்ணாரு, அகர்மாவா செய்தார். கர்மா, கர்மானா செயல், யுத்தம் பண்றது கர்மா. அகர்மானா அந்த யுத்தத்தையே வந்துட்டு, அந்த யுத்தத்தையே வந்து பகவானுக்காக செய்யறது. எந்த ஒரு செயலும், எந்த ஒரு செயலும் பகவானுக்காக செய்யப்பட்டது என்றால் அது அகர்மா, அவ்வளவுதான். அப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு, தெளிவா இருக்கு இல்லையா? யாருக்கா அதுல குழப்பம் இருக்கா இல்லையா? நம்ம ஏது ஒரு செயல் பண்ணாலும் அதுல பகவான் திருப்தி அடைவார்னா அதுக்கு பேர் தான் அகர்மா. அந்த செயலுடைய வினை நமக்கு கிடையாது. இந்த மாதிரி கர்மா வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமானது. இந்த கர்ம வினை இருக்கு இல்லையா, நம்ம செய்யக்கூடிய செயலுடைய வினை வந்துட்டு 3 நிலையில இருக்கும். எத்தனை நிலையில இருக்கும் செயலுடைய வினை? ஒன்று வந்து விதை வடிவில் இருக்கும், ஒன்னு வந்து என்ன வடிவில் இருக்கும், விதை வடிவில், இன்னொன்னு கொஞ்சம் வளர்ந்து செடி ஆயிருக்கும், விதை போட்டு ஒரு ஒரு விதை போடுறோம், நிலத்துல ஒரு விதை போட்டோன்னு அந்த விதை நிலத்துல இருக்கு. கொஞ்ச நாள் அந்த விதை என்ன ஆகுது, செடியா முளைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த செடி வளர்ந்து பழங்களை கொடுக்குது இல்லையா, பழங்கள் பூக்கள்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயலுடைய வினையும் மூணு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து பீஜா, பீஜம்னா விதை, பீஜா அப்படின்னா விதை. கூதஸ்தா, கூதஸ்தானா கொஞ்சம் வளர்ந்து செடியா இருக்கிறது. அப்புறம் பீஜா கூதஸ்தா அப்படின்னு ஒன்று இருக்கு, டக்கு ஞாபகம். பீஜா கூதஸ்தா அடுத்த ஒன் ஸ்டேஜ், இந்த மூணு ஸ்டேஜில் இருக்கு. பீஜான விதை வடியில் இருக்கிறது, கூதஸ்தான கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கிறது, அப்புறம் பலோன்முக்கா. கரெக்ட், பலோன்முக்கானா பழம், பழம் இருக்கு இல்லையா, பழ வடிவில் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயல் எத்தனை வகையில் இருக்கு, மூணு வகை. முதல் என்னது, பீஜா விதை வடிவில் இருக்கு. நம்மளுடைய செயல் வினை, நாம் செய்த செயலுடைய வினையானது ஒன்று வந்து விதை வடிவில் இருக்கு, இன்னொன்று பீஜம்னா விதை, இன்னொன்னு கூதஸ்தா அப்படின்னா செடி வளர்ந்து வளர்ந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வளர்ந்துருச்சு, அப்புறம் ஆல்மோஸ்ட் வளர்ந்து பழம் கொடுக்குது, பழ வடிவில் இருக்கு. இப்படிதான் நம்ம கர்ம வினையை நம்ம அன்றாட வாழ்க்கை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம நம்ம வந்து பக்தி தோண்டில் இருக்கோம், பக்தி தோண்டில் பக்தி பண்றோம். நிறைய பேர் வந்து எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்க இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கர்ம வினைகளுக்கும் மகாமந்திரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, பக்தி தோண்டுக்கும் கர்ம வினைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதுதான் பிரம்ம சமயத்தில பிரம்மதேவர் ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை செய்தார், கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம். ஒருத்தர் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து பக்தி தொண்டு செய்துட்டே இருக்காருன்னா, அவர் செய்த கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. பல ஜென்மங்களா பல பிறவிகளா நம்ம கர்ம வினை பண்ணிருக்கோம் வைங்களேன், நிறைய பாவம் செய்திருப்போம், நிறைய கர்மங்களை செய்திருக்கிறோம், அளவிட முடியாத அளவுக்கு அப்படி மேரு மலை அளவுக்கு பாவங்களா சேர்த்து வச்சிருக்கோம். யாரு, நம்ம தான். இதெல்லாம் எப்படி போகுதுன்னா, தொடர்ந்து நம்ம நாமம் ஜபிக்க ஜபிக்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய செய்ய இந்த கர்மங்களை அப்படி எரிஞ்சு பஸ்பம் ஆயிட்டு இருக்கு, அப்படி வெட்டிச்சு சாம்பலாய் போயிட்டு இருக்கு. இப்படி மலையெல்லாம் மலையில போய் வெடி வைப்பாங்க இல்லையா, நீங்க மலை பக்கம் எல்லாம் போய் வெடி வைப்பாங்க, வெடி வச்சு அப்படி வெடிச்சு பீஸ் பீஸ் ஆயிடும், கல்லெல்லாம் பிடிச்சு பீஸ் பீஸ் ஆயிடும். அந்த மாதிரி கர்ம வினைகள் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடும். இப்ப சில நேரங்கள்ல பக்தர்களுக்குள்ள நிறைய குழப்பம் சந்தேகங்கள்லாம் வரும், ஏன்னா எவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தாலும் குழப்பம் வருது. நீங்க கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, கிம் கர்ம கிம் அகர்மேதி, குழப்பம் வந்துருது, எது சரி எது தப்புன்னு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல பக்தி தொண்டு செய்யும்போது நமக்கும் நிறைய குழப்பம் வந்துடும், ஏன்னா அது நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன், அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன், வீட்டில் பகவானுக்கு ஆரத்தி பண்றேன், துளசி ஆரத்தி பண்றேன், ஏகாதசி விரதம் இருக்கேன், ஜபம் பண்றேன், ஆனா எனக்கே பிரச்சனை வந்துட்டே இருக்கு, கஷ்டம் வந்துட்டே இருக்கு இல்லையா. சிலப்போ வந்து விபத்து நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, கஷ்டம் வருது, பிரச்சனைகள் வருது. எதனால வருது, அப்போ பக்தி தொண்டு பண்ண எல்லாம் போயிருக்கணுமே, பக்தி தொண்டு பண்ணா கிருஷ்ணனுடைய நாம சொல்ல சொல்ல பாவம் எல்லாம் போயிருதுன்னு சொல்றோமே, அப்ப ஏன் திரும்ப வருது நமக்கு, அந்த கர்ம வினையினுடைய லெவல் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய நிலை பார்த்தோம்ல. நம்ம பக்தி தொண்டு செய்யும் பொழுது பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த விதை வடிவில் இருக்கிற கர்மத்தை முளைக்காமே பண்ணிடுவார். எப்போ ஒருத்தர் வந்து கையில ஜபமாலை எடுத்து ஒரு மாலை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா கூட அவர் கிருஷ்ணருடைய பார்வை அவன் மேல பட ஆரம்பிச்சிடும். ஜபமாலை எடுத்து ஒரு மாலையாவது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்ல ஆரம்பிச்ச உடனே விதை முளைக்கவே முளைக்காது. நம்ம கர்ம வினைகள், நாம் முன் செய்த கர்ம வினைகள் விதை வடிவில் இருக்கு இல்லையா, அது வளரவே செய்யாது, முளைக்கவே செய்யாது, அப்படியே கிருஷ்ணன் அழிச்சிடுவார். ரெண்டாவது செடி வளர்ந்துகிட்டு இருக்கு, அது எப்பனாலும் பழம் கொடுக்கும், கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அந்த செடியும் வளராம போயிடுவார். ஓ, நம்ம செய்த கர்ம வினை வந்துட்டு விதையில் இருக்கு, விதை முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் விதை வடிவில் இருக்கிறத கிருஷ்ணர் முளைக்காமே பண்ணிட்டாரு, முளைச்சு வளர்ந்துட்டு இருக்கிற செடி என்ன பண்ணுறாரு, அப்படியே நிப்பாட்டிடுவார், அதனுடைய பலன் வந்து நமக்கு வராமல் பண்ணிடுவார், அதை அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவார். ஆனால் ஆல்ரெடி பழம் கையில் இருக்கு, வினை பண்ணி ஒரு செடி விதை போட்டு செடி வளர்ந்து பழம் கொடுத்துருச்சு, அந்த பழத்தை என்ன பண்ணுறது, அனுபவிச்சு தான் ஆகணும். உங்கள் கையில் வந்து ஒரு பழத்தை கொடுத்துட்டா நீங்கள் வேணாம்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி சில கர்ம வினைகள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிது, அதைத்தான் நம்ம இப்போ சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்ம வந்து பக்தி தொண்டு பண்ணாலும் கஷ்டப்படுறோம் இல்லையா, பக்தி தொண்டு பண்ணாலும் கஷ்டப்படுறோம், பக்தி தொண்டு பண்ணும் போதே பிரச்சனைகள் வருது, சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னா நம்ம பல வடிவில் உள்ள கர்மங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஃபேனை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், போய் அணைச்சிட்டேன், உடனே நின்றுமா என்ன, அப்படியே கொஞ்ச நேரம் சுத்திட்டே இருக்கும், சுத்தி 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 அப்படியே நிற்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும், உடனே நின்றாரு. ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்ன உடனே எனக்கு எல்லா கஷ்டம் போயிடுமா, அதே எப்படி போகும் இல்லையா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்ன உடனே கஷ்டம் போயிடணும் பாருலாம். ப்ரோ நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன், ஆனால் என் கஷ்டம் தீரவே மாட்டேங்குதேம்மா. எப்படி தீரும், பல ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கோம், இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஒரு 5 வருஷம் சொல்லிட்டு இருக்கலாம், 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கலாம், 20 வருஷமா 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கலாம். சரி, பிறந்ததுல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கான்னு வைங்களேன், குழந்தையா பிறந்ததுலேயே ஒரு கிருஷ்ண பக்தரோட குடும்பத்துல பிறந்து பக்தி பண்றாரு, 40-50 வருஷமா பக்தி பண்றாரு, ஆனா அவருக்கு கஷ்டம் வருதுன்னா அது இந்த பிரிவில், முற்பிரிவில் செய்த வினை அது வரணும் இல்லையா? அது எப்படி வரும், இந்த மூணு நிலையில வரும், விதையாவும் இருக்கும், தாவரம் செடியாவும் இருக்கும், பல வகை வழிவில் இருக்கும். பௌர்ணமுக்கா விதை கிருஷ்ண அழிச்சிடுறாரு, செடிய பலராம தடுத்துடுறாரு, பழம் கையில வந்துருச்சே. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த பழத்தினுடைய பாதிப்பை குறைச்சிடுவாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பக்தருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்து நடக்க வேண்டியிருக்கு, அவர் போறாரு, போகும்போது ஒரு கொடூரமான விபத்து நடக்கணும். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, ஒரு கையோ எலும்பு முறிஞ்சோ கால் முறிஞ்சோ அந்த கர்ம வினை வந்துடுது இல்லையா, அவர் சந்திக்கும் அன்னைக்கு வந்து அவர் அதை சந்திக்கணும். இன்று வந்து ஒரு விபத்து ஒரு பக்தர் சந்திச்சுதான் ஆகணும்னு இருக்கு. இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய பவரை வந்து அந்த அந்த பக்தனுடைய கையில பலம் வந்துருச்சு, அவன் செய்த கர்மனுடைய பலனை அனுபவிச்சுட்டாரு, ஆனா சின்ன காயத்தோட போயிடுச்சு. ஆனா நம்ம எப்படி விரும்ப புரிஞ்சுக்குவோம், நான் இவ்வளவு வருஷமா ஜெபம் பண்றேன், ஏன் கிருஷ்ணன் கையை ஒடிச்சு விட்டாரு, கிருஷ்ணன் என் கையை ஏன் ஒடிச்சாரு, என்ன காப்பாத்திருக்கலாம்ல கிருஷ்ணா, என்ன ஏன் காப்பாத்தல, அப்படி அதுதான் பக்குவம் இல்லாத பக்தி. ஒரு பக்குவமான பக்தர் எப்படி எடுத்துக்குவாரு, ஓ எனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர வேண்டியது இருக்கு, என்னுடைய கர்ம வினையினால நான் எவ்வளவோ துன்பம் அனுபவிச்சிருக்கணும், கிருஷ்ணர் வந்து அதை லேசாக்கி விட்டாரு, பகவான் வந்துட்டு என்ன பண்ணாரு, அப்படியே காப்பாத்தி விட்டாரு. கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். சோ இப்படி நம்ம பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாலே கிருஷ்ணா வந்து நம்முடைய கர்ம வினைகள் வந்து நம்மளை காப்பாத்தின்றே வராரு. சரி, அடுத்த ஒரு சந்தேகம், இந்த ஃபேனை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், நிக்க போற சமயம் திரும்பி ஃபேன் போட்டு விட்டா என்ன ஆயிடும், திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கு, ஸ்லோவாய் அப்படியே மெதுவா மெதுவா நிக்க போகுது, அப்ப திடீர்னு போய் நான் திரும்பி சுவிட்ச் போட்டேன், அப்ப என்ன திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும். அது பண்ணக்கூடாது, ஃபேன் நிறுத்தணுமா, நிறுத்திட்டு பேசாம இருக்கணும், நிறுத்திட்டு திரும்பி சுவிச்சு போட்டா திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டு பாவகாரிகளை நிப்பாட்டிடணும், பாவகாரிகளை நிப்பாட்டிட்டு பக்தி பண்ணிட்டே வந்தோம்னா புனிதம் ஆயிட்டே வருவோம். திரும்பி ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டு திரும்பி அதோட வினை வரும், திரும்பி அதோட வினையை சந்திக்கணும். இந்த மாதிரி செயல் அதோட வினை, செயல் அதோட வினை, இப்படி ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் செயலின் செயலின்மை, செயல் செயல் பண்ணணும், செயல் கர்ம பண்ணணும், வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, படிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணும் போது கிருஷ்ண பக்தி பண்ணணும்னா அது செயலின் செயலின்மை. கர்மா செய்து கொண்டிருந்தாலும் அது அகர்மா. ஒருத்தர் வந்து செயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா பகவானுக்கு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவரு அந்த செயல் பண்ணல, அதோட பலன் அவருக்கு கிடையாது, அவர் வந்து கிருஷ்ண பக்தி பண்றதுனால அதோட வினை அவருக்கு கிடையாது. இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும், செயல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள கிருஷ்ண பக்தி பண்றாங்க, அந்த கிருஷ்ண பக்தி பண்றதுக்குள்ள கர்ம பண்ணிட கூடாது. அது எப்படின்னு குழப்பமா இருக்குல்ல, புரியுதுக்கு. ஒருத்தர் பக்தர் ஆயிட்டு ஜபம் பண்றாங்க, திலக் போட்டிருக்காங்க, திடீர்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க என்ன ஆகும், அவ்வளவுதான், செயலின் மேல் செயல், அகர்மால கர்மம் பண்ணிட்டார், அப்ப என்ன ஆயிடும், அந்த கர்ம வினையை திரும்பவும் சந்திக்க வேண்டியது வரும். அப்ப நம்ம கிருஷ்ணரை குறை சொல்ல முடியாது, நீ தான் பக்தனாயிட்ட, ஏன் அந்த தப்பு பண்ண இல்லையா, கரெக்ட் தானே. அப்ப செயலில் செயலின்மை, செயலின்மை செயல், செயல் கர்மா பண்ணணும், அந்த கர்மா கிருஷ்ணருக்காக பண்ணும்போது செயலில் செயலின்மை ஆயிடுச்சு, அது கிருஷ்ண பக்தி ஆயிடுச்சு. பட் கிருஷ்ண பக்தி பண்ணும்போது பௌதீகமான விஷயத்துல ஏதாவது போயிட்டோம்னா அது என்ன ஆயிடும், செயலின்மையில் செயலாயிடும். கிருஷ்ண பக்தி பண்ணும்போது என்ன பண்ணணும், எல்லாமே கிருஷ்ணருக்காக பண்ணணும். கிருஷ்ண பக்தி பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றோம், புரோபா புஸ்தகம் வாசிக்கிறோம், சேவை பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு வேற ஏதாவது செயல் போயிட்டோம்னா கொஞ்சம் இது நிப்பாட்டிட்டாலே என்ன ஆயிடும், அடுத்து செயல போயிடும், கர்மால போயிடும். அதனால இது ரெண்டும் கவனமா இருக்கும், எந்த விஷயத்துல செயல் பண்ணும் போது கிருஷ்ணருக்காக பண்ணணும், கிருஷ்ணருக்காக பண்ணும் போது பௌதிகமா எதுவும் செய்யக்கூடாது, கிருஷ்ணருக்காக பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கும் போது பௌதிக புலன்பத்துல போகக்கூடாது. போனா செயலின் மேல் செயல் வந்துடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸிதான். அதனால இந்த கர்ம வினைகளை வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். விதை வடிவில் கர்ம வினை இருக்கு, செடி வடிவில் வளர்ந்து வந்து கர்ம வினை இருக்கு, அப்புறம் பல வடிவில் ஆல்மோஸ்ட் நம்ம சந்திக்க வேண்டிய கர்ம வினைகள் இருக்கு. இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னா எந்த அளவுக்கு நம்ம பக்தி தொண்டை தீவிரமா பயிற்சி செய்யறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுல வந்து ஆர்வம் காமிக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்ம விடுபட முடியும். இல்லாட்டி நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, பகவானையும் குறை சொல்ல முடியாது, ஆச்சாரியரையும் குறை சொல்ல முடியாது. ஆச்சாரிய நமக்கு நல்ல வழி போட்டு கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் வந்துட்டு தினமும் நம்மள 14 குறைந்தபட்சம் 16 மாலையாவது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சொல்ல சொல்லு குறைந்தபட்சம் 16 மாலை. அப்புறம் பகவானுக்கு சேவை பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது. பாருங்க, பிரசாதம் சாப்பிடுறதே ஒரு தெய்வீகமான யோகம். வேற எங்கேயாவது இருக்கு அந்த மாதிரி யோகம் முறை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறுமனே பிரசாதம் சாப்பிடறதான் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தியில வந்துட்டு பிரசாதம் சாப்பிடுறது ஒரு யோகா தான். அதுதான் அகர்மா. கிருஷ்ணருக்காக படைச்சு அதை பிரசாதம் போகா தயாரிச்சு அது கிருஷ்ணருக்கு படைச்சு அந்த பிரசாதம் உட்கொண்டதே ஒரு பெரிய யோக முறை. அது அகர்மாயில் இல்ல. அது கிருஷ்ணருக்கு கொடுக்காம சாப்பிட்டோம்னா அது அவ்வளவுதான், பினிஷ், முடிச்சது. அதனால நம்முடைய செயல் எல்லாமே வந்துட்டு கிருஷ்ணரை சார்ந்து கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணணும். அதுதான் உன்னதமானது. அதனால பக்தி தொண்டுனாலே உன்னதமானதுதான். எந்த அளவுக்கு நம்ம பக்தி தொண்டுல ஆர்வமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம். அப்போ நம்மளால எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், பகவான் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும், அவருடைய நாமத்துடைய மகிமைகளை புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம காண்கிற ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. மேலோட்டமா பக்தி பண்ணாம, மேலோட்டம் ஹரே கிருஷ்ணா, மேலோட்டமா பக்தி பண்ணாம நம்ம பண்ணக்கூடிய பக்தி எப்படி இருக்கணும்? ஆத்மார்த்தமா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை இன்வால்வ் ஆகி பண்றோமோ அப்பதான் அவருடைய வினை வந்து நம்ம முழுதும் கிரகிச்சுக்க முடியும். கர்ம வேலையிலிருந்து விடுபட்டு நம்ம பக்தி யோகத்தில் உள்ள முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும். ஓகே.